ගරු ගජේන්ද්‍ර පොඩ පොන්නම්බෙලම් ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමා කතා කරන්න.
ගෞරව උපතිනාරවර්ගලේ කඩන්ද 29ම්
සමාවෙන්න ඕන ගරු ජීවන් තොන්නමන් ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට ඊළඟ කතාව තියෙන එකදී අපි කතා කරන්න කියලා.
29ම් තියදී සෙප්තැම්බර් මාසෙම ඉන්ද වැරඩම් educational zonal director කිලුනුච්චි තෙට්ක කිලුනුච්චි කෝණාවෙල් මහාවිද්‍යාල අධිපරණම් ஒரு கடிதம் எழுதியிருக்கு. 2024ம் ஆண்டு அவர்களுடைய ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்த பொழுது குறிஞ்சி இல்லத்திலே வளைவுகள், அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்குள்ளே வளைவுகள் வந்து தமிழ் தாயக நிலப்பரப்பை குறித்து செய்யப்பட்டதாகவும், போரில் வந்து இழந்த போராளிகளுடைய துயரம் இல்லங்கள் வளைவாக இருந்த ஒரு வளையம் தொடர்பாகவும், அந்த இல்லத்துக்குரிய ஆசிரியர்களுடைய விவரங்களை பயங்கரவாத தடுப்பு பிரிவு விவரங்களை கோரியிருப்பதாகவும், அதேபோன்று அந்த இல்லத்தை சார்ந்த அனைத்து மாணவர்கள் உடைய விவரங்களையும் கேட்டிருப்பதாக அந்த அதிபரிடம் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கின்றது. இதுதான் இன்றைய அந்நிலைமை. இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை செப்டம்பர் மாதம் முடிவுறதுக்கு முன்பதாக முழுமையாக நீக்குவதாக கூறியிருந்தும், இன்றைக்கு ஒரு பள்ளிக்கூடத்திலே அரசாங்கமே வந்து நினைவு கூறுறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கிறார். அந்த நினைவு நடக்கின்ற பொழுது அந்த துயரம் இல்லங்களில் வந்து அந்த வளையங்கள் வளமையாக வந்து செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கும் வந்து அது இருக்கின்றது பல இடங்களிலே. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து, ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த மாணவர்கள் தங்களுடைய தாய்மார் தந்தைமார் அவர்களுடைய சொந்தக்காரர் வந்து இழந்திருக்கிற ஒரு இடத்திலே, அந்த நினைவு கூறல் சம்பந்தமாக ஒரு வளையம் உருவாகிற இடத்துல வந்து, அல்லது தமிழர் தாயக நிலப்பரப்பை குறித்து ஒரு வளையம் உருவாக்கி இருக்கிற இடத்துல பயங்கரவாத பிரிவு அவர்களை விசாரிக்கிற அளவுக்கு, மாணவர்களுடைய விவரங்களை தேடுற அளவுக்கு இன்றைக்கு வந்து நிலைமை இருக்கிறது என்றால், இந்த அரசாங்கத்தை நம்பி என்ன பிரயோசனம்? எந்த விடயத்தில் இந்த அரசாங்கம் உண்மையை சொல்லியிருக்கின்றது? பயங்கரவாத தடுப்பு சட்டம் செப்டம்பர் மாதத்தோடு ஒழிக்கிறன்று சொல்லப்பட்ட நிலையிலே, ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுடைய விவரங்களை தேடுற அளவுக்குத்தான் நிலைமை இருக்கிறது என்றுதான் உண்மை. இந்தியான் உண்மை. இதோ பிமல் ரத்நாயக கடந்த மார்ச் மாதம் 30ம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து அவர் அதில் வந்து சொல்றார், அப்பி பொய் இல்லை. அவருடைய தெரிஞ்ச தமிழ்ல அப்பி பொய் இல்லை, அப்பி பொறுக்கிய அண்ணி பொய் இல்லை. என்னவாம், 6 மாசத்தில் போன மார்ச் மாதம் 30ம் தேதி 6 மாசத்திலே பலாலி ஏர்போர்ட்டை, அதனுடைய 2வது கட்ட அபிவிருத்தி வேலை திட்டம் செகண்ட் பேஸை முடித்துக் கொடுப்பதாக வாக்குறுதி வழங்கியிருக்கிறார். இன்றைக்கு 6 மாசம் தாண்டியும் முடிக்கிறதுன்றது இல்லை, ஆரம்பிக்கிற தொடர்பாக கூட அரசாங்கம் வந்து கவனத்தில் எடுக்க இல்லை. அந்த பலாலி விமான நிலையத்துடைய 2வது கட்ட அபிவிருத்தி வேலை திட்டம் இருக்கிற ரன்வே 2300 மீட்டர் ரன்வே முழுமையாக புதுப்பிக்கிறது மட்டும்தான், ரீசர்ஃபஸ் பண்றது. 75 மீட்டர் அகலம், 2300 மீட்டருக்கு ஏற்கனவே இருக்கிற ரன்வே. இதுண்ட ஃபேஸ் 1 வந்து 950 மீட்டர்ஸ் மட்டும் இந்தியாவுடைய உதவியோடு, அதுவும் 75 மீட்டர் அகலம் இருக்கத்தக்கதாக வந்து 45 மீட்டர் அகலத்துக்கு மட்டும் அந்த 950 மீட்டரை வந்து புனரமைத்து இருக்கிறார்கள். அதான் முதலாவது ஃபேஸ் ஆம். 2வது ஃபேஸ் வந்து இருக்கிறத மீட சர்ஃபஸ் பண்றதுக்கு 6 மாசம் கூட தேவையில்லை. ஆனால் இதுவரைக்கும் அதை பற்றி சிந்திக்கே பார்க்கவில்லை. கதை மட்டும். என்ன பிரச்சனை? நிதி இருக்கு, அந்த அபிவிருத்தி வேலை செய்யறதுக்கு வந்து ஒரு நாடு முன் வந்திருக்கு, ஒரு அங்குளம் கூட கூடுதலான காணி எதுவும் தேவையில்லை, அபகரிக்கிறதுக்கு தேவையில்லை. இருக்கிற நிலைமையை வச்சுக்கொண்டு உங்களால செய்ய முடியாது. ஒரு வருஷம் போச்சு, இப்பதான் வந்தாங்க, இப்பதான் வந்தாங்கள் என்று அஞ்சு வருஷத்துல ஒரு வருஷம் போனதுக்கு பிறகு இப்ப கதைச்ச பிரயோசனம் இல்லை. ஆனால் பலாலியே வந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. ஆனால் போன கிழமை வந்து நீங்கள் 3 பில்லியன் ரூபாவுக்கு ரத்மலான ஏர்போர்ட்டை அபிவிருத்தி செய்யறதுக்கு நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீங்க. கேபினட் அப்ரூவல் எடுத்திருக்கு, டெண்டர் கால் பண்ணி அப்ரூவல் எடுத்திருக்கிறீங்க, செங்கன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். யாழ்ப்பாணத வடக்குல வந்து ஒரு ஏர்போர்ட், ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கிற இடத்துல வெறுமனே வந்து ஒரு ப்ரொபெல்லர் பிளேன் மட்டும் இறங்கக்கூடிய ஒரு நிலையில வந்து அங்கே இருக்க எவருமே வந்து அதை பாவிக்க விரும்புகிறார்கள் இல்லை. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு வந்து இந்தியாவுக்கு போய் வாரத்துக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தலாம். 15 கிலோக்கு மேல வந்து ஏத்தேலாது. அப்ப யார பே காற்றியல், ஏன் ரத்மலானைக்கு வந்த அந்த அவசரம், யாழ்ப்பாணத்துக்கு வந்து அவசரம் இல்லையோ? 76 வருஷமாக நாங்கள் நிற்கிறோம், அவசரம் இல்லையோ? இதுதான் உண்மை. அப்ப இந்த அரசாங்கம் கூட இன்றைக்கு தங்களுடைய வாக்கு வங்கி அவர்களுக்கு நன்றாக தெரியும். வடக்கில் பெருசா வந்து இனி பேக்காட்டேலாண்டு, அப்ப இருக்கிற காசு எல்லாத்தையும் வந்து தங்களுக்கு வாக்கை பெறுவதற்கான இடங்களுக்கு தான் மாத்துறாங்களே தவிர வடகிழக்கில் வந்து தேவைப்படுகின்ற விஷயங்கள் எதையும் செய்யறாங்களே இல்லை. அதுதான் உண்மை. அது எப்படி போக இயலாது, இப்படி தொடர்ந்து போக இயலாது? இத்தனை வாக்குறுதிகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த செப்டம்பர் 1st யாழ்ப்பாணத்துக்கு வந்தார். கச்சேரியில வந்து ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸை துறக்கிறதுக்கு அங்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார். என்ன கொடுத்தார்? தனியார் காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும், ராணுவத்திடம் இருந்து அனைத்தும் விடுவிக்கப்படும். இதுதான் அவர் கொடுத்த வாக்குறுதி. அனைத்து பத்திரிகைகளையும் வந்து கொட்டையெழுத்தில் வந்தது. தினக்குரல்ல ஒரு செய்தி வந்திருக்கின்றது. இந்த ஜனாதிபதி இவ்வகையான வாக்குறுதிகள் கொடுத்தும் 7 ஏக்கர் காணி வலிகாமம் வடக்கிலே பலாலி வீதிக்கு கிழக்கு பகுதியாக 7 ஏக்கர் காணியிலே இன்றைக்கு ராணுவம் வந்து ஒரு புது வைத்தியசாலை ஒன்று தங்களுடைய தேவைக்காக வந்து கட்டிக்கொண்டு இருக்கிறதாக. என்ன தேவை? தனியார்ட காணி, 5 பேருடைய தனியார்ட காணி. அது மட்டுமல்ல, ஒரு கோயில் வசவலான் மானம்பரை பிள்ளையார் கோயிலுடைய காணி சட்டவிரோதமாக அந்த காணியில வந்து இன்றைக்கு ராணுவம் அவசரமாக இன்றைக்கு கட்டியிருக்கின்றது. என்ன தேவை? அது என்ன புதுசா இல்லாட்டி பழசா? இதுதான் உண்மை. கொடுக்கிற வாக்குறுதிகள் அனைத்தும் நடைமுறைப்படுத்தாமல் ஜெனீவாவுக்கோ வேற ஏதுக்கோ ஒரு தளத்தை மையப்படுத்தி அள்ளி கொடுத்து அதுக்கு பிறகு எதையும் செய்யாமல் உண்மை. போதிய அளவு வாக்குறுதிகள் வழங்கியும் இந்த அரசாங்கம் வழங்கியும் எந்த விதத்திலையும் ஆக்கப்பூர்வமாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க இல்லை. கையெட்டி விஹாரை எடுங்கள், முழுக்க தனியார் காணி, அது இவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த ஒரு உதாரணத்தை அவர்கள் நிரூபித்திருக்கலாம். தனியார் காணியிலே தேவையில்லாமல் ராணுவம் வேணும் என்று அந்த விஹாரைக்குரிய காணி இருக்கத்தக்கதா, அயல் காணி இருக்கத்தக்கதா, ராணுவ தளபதி சவேந்திர சில்வா வேணும் என்று அந்த தனியாருடைய காணிகளை பறித்து அந்த விஹாரே சட்டவிரோதமாக கட்டினது. அந்த விஹாரை கட்ட துலங்கின உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒழுங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அனைத்து அரசாங்க பிரதிநிதிகள், எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் பாராளுமன்ற அனைவரும் இணைந்து ஏகமனதாக அதை உணர்வியாக நிப்பாட்டப்பட வேண்டும் என்று கட்டளையிட்ட வேண்டும். அப்படி இருக்கவும் வந்து ராணுவம் அந்த இடத்தை ஒரு ஹை செக்யூரிட்டி ஜோனாக தடுத்து ரகசியமாக வந்து கட்டினது. அப்ப இந்த விடயம் இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? இது ஒரு சட்ட நடவடிக்கையாக கருத்தி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்க முடியாதா? இல்லை, நீங்கள் தான் அது ஒரு மதவாதமாக மாற்றியல், நீங்கள் தான் போலியாக வந்து இது மதம் சார்ந்த விஷயம், இதுல வந்து நாங்கள் ஒன்றும் பார்க்க கூடாது, இப்படி எல்லாம் அழிக்க கூடாது என்று கதைக்கிறீர்கள். இதுதான் உண்மை. ராணுவம் செய்த சட்டவிரோத நடவடிக்கைக்காக நீங்கள் இன்றைக்கு ராணுவத்துக்கு துணையாக இருக்கிறீர்கள். அந்த காணி, அந்த 8 ஏக்கர் காணியில இன்றைக்கும் புதுசாக வந்து கட்டிடங்கள் கட்டப்பட்டு கொண்டு வருகின்றது அந்த அந்த பிக்குவாலே.
அனுரகுமார
திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது அவரை கௌரவிக்கிற வகையிலே, அவரை கௌரவிக்கிற வகையிலே நிகழ்வுக்கு அவர்களை அழைத்து அவரை கௌரவித்த, இது தமிழ் மக்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த காணி பறிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய அரசாங்கம் தான் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே கடைசி சந்தர்ப்பம். இதை நான் பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன். 76 வருஷங்களுக்கு மேலாக நாங்கள் தொடர்ச்சியாக மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கத்தாலையும், அது 2 கட்சிகள் தான் மாறி ஆட்சி செய்தவை, அவை தொடர்ச்சியாக 76 வருஷமாக தமிழ் மக்களை
ஏமாத்தின
முதல் தடவையாக முற்றிலும் வித்தியாசமான ஒரு தரப்பு ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. நீங்கள் இனவாதம் இல்லை என்று சொல்லி சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு வந்த இடத்திலே நீங்களாவது வித்தியாசமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய முதலாவது வருஷத்திலே
தான்
நீங்கள் கடுமையான முடிவுகள் எடுக்கலாம். என்னோட மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆனால் நீங்கள் அதை எடுக்க தவறுகிறீர்கள். வடகிழக்கை பொறுத்தவரையிலே நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான விடயங்களை நீங்கள் தவறுகிறாரே, காலப்போக்கிலே உங்களுக்கு அந்த முடிவுகள் எடுக்க முடியாத ஒரு நிலைமை நிச்சயமாக ஏற்படுத்திருக்கீங்கள் என்பதை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சொல்லி
விடைபெறுகின்றேன். கரு ஜீவன் தொண்டமன் கரு மன்றி துமா ஒப்புத்துமாட்ட வினாடி தாயக் காலத்து கரு சபனாக்கு
மந்திரி துமா மகே நம சந்தகம் கரலா சாவத் பிரகாஷ் அக்கறப்பு நிசா கரு சபாபதி வினாடி அக்கேன் எக்காக் தமா அப்பி பலாலி அந்தர்ஜாதிக கோவந்துட்டு பல சங்வதனை கரான் அப்பி தீந்து அழகன எக்கட அதால கண்ண முதல் வெங்கிரீம் கல்ல தேனோ ஒப்புத்துமா தான் அப்பிட்ட රජයේ අනුගමනය කරන්න තියෙන ප්‍රොකියුමන්ට් ගයිඩ්ලයින්ස් තියෙනවා. කනුව පලාලි ආපෝට් එකේ මම යන දවසකට මිනිසුන්ට වතුර බොන තැනක් තිබුණේ නැහැ, වාඩි වෙන තැනක් තිබුණේ නැහැ. අපි දැනට ටෙම්පරරි හොඳ ෂෙඩ් එකක් හදලා තිබෙනවා. ශ්‍රණවේක යම් ප්‍රමාණයක් දිනු කරලා අපි එතන ටර්මිනල් එකක් හදනවා. ඒවා කරන දේවල් මන්ත්‍රීතුමාට ඔච්චර සැරෙන් කතා කරන දෙයක් වෙලා නැහැ. දෙක, ඔබතුමා දන්නව ඕනූර් එකත් සම්බන්ධ වෙලා අධිකරණ ඇමතුමා සම්බන්ධ වෙලා අපි සම්පූර්ණයෙන්ම තයි අඩි පන්සල සම්බන්ධ එතන වාර්තාවක් හදලා තිබෙනවා. කමිටු රැස්ලා තිබෙනවා. ආගමික කටයුතු මම හිතනවා ඔබතුමා විසින් විදිහට විසඳන්න ගියොත් එහෙම ආගමික ගැටුමක් මිසක් වෙන දෙයක් වෙන්නේ නැහැ. නමුත් අපි දන්නා තරමින් ඒ පිළිබඳව විසඳුම ඒක සති කීපයක කරුණක් බවට පත් වෙයි තයි අඩි පන්සල. ඉතින් මම මගේ උත්සාහය තමයි ගජේන්ද්‍ර මන්ත්‍රීතුමාට මට විරුද්ධව අපිට විරුද්ධව කතා කරන්න තියෙන පොයින්ට් එක 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 අඩු කරගෙන ගිහිල්ලා ඔබතුමා අපේ හොඳ
ගරු ඇමතුමා අවසන් කරන්න. ගරු ඇමතුමා අවසන් කරන්න.
ඉස්සලෙන් ගිහිල්ලා ෆෙඩරල් කතා කරලා
ගරු